மாவீர மகுடம். தேசத்தின் புயல் கரும்புலி மேஜர் ரட்நாதரன். வாகரையில் கரைந்த வரலாறு கரும்புலி மேஜர் ரட்நாதரன். அழகின் ரகசியங்களெல்லாம் தனக்குள்ளே புட்டி வைத்திருக்கும் கிழக்கின் கிராமங்களில் களவாஞ்சிக்குடி கோடைமேடு கிராமத்தின் அழகையும் வளத்தையும் வற்றா ஊற்றாய் வடித்தளது பொய்யாகாது. நீரை நிறைத்த அழகான குளமும், அதன் மீது தன் இதழ்களால் வர்ணங்களை அப்படி வைத்திருக்கும் பூக்களும், பறவைகளும் மீன்களும் பசுமையின் ரம்மியத்தில் கரைந்து போய்விடும் மனசு. இத்தனை ரம்மியங்கள் நிறைந்த கோடைமேடு கிராமத்தில் குமாரசாமி பூரணிப்பிள்ளை இளையருக்கு ஆனந்தன் என்ற குழந்தை பிறந்தார். ஆனந்தன் அர்ச்சுனனின் வீரத்தையும் அபிமன்யுவின் விவேகத்தையும் கொண்டவனாகவே வந்து பிறந்தார். கிழக்கின் விடிவள்ளிகளில் ஒருவனாகி அவன் ஒரு நாள் விடி நட்சத்திரமாவான் என்ற உண்மையை காலம் எழுதி வைத்தது. அவன் கடவுளின் குழந்தையாகவே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், வரலாறாகினான் என்பதையும் காலம் தன் பொன்னாட்டில் பொறித்துக் கொண்டது. கல்வியில் சிறந்த மாணவனான ஆனந்தன் விவசாயத்தை நம்பிய உழைப்பாளியான அவனது தந்தைக்கு கல்வி நேரம் தவிர்ந்த நேரங்களிலெல்லாம் கை கொடுத்துக் கொண்டிருந்த தர்மன் அவன். புயலின் வீச்சையும் வேகத்தையும் அவன் பங்கு கொள்ளும் விளையாட்டுகளில் வெளிப்படுத்தும் சிறந்த விளையாட்டு வீரன். அமைதியால் நீரோடையின் அசைவில் கேட்கும் மெல்லிய சங்கீதம் போல் எப்போதும் அவனது பார்வையும் பேச்சும் தன்னடக்கமும் எல்லோரையும் மதிக்கும் பண்பும் கொண்ட மகத்தானவன் அவன். அடக்குமுறையாளர்களின் அக்கிரமங்களை, ஆதிக்க வீரர்களின் அநியாயங்களை எல்லாம் அவனது கிராமமும் காலத்துக்கு காலம் சந்தித்துக் கொண்ட சோக வரலாறுகள் பலதை தன்னோடு சுமந்து கொண்டிருந்த துயரங்கள் ஆனந்தனையும் தாக்காமல் கடந்து போகவில்லை. பயமும் பதற்றமும் பலியெழுப்புகளின் இரத்த வாடையும் ஆனந்தனின் ஞாபக பதிவில் பதியப்பட்ட ஆறாத வடுக்கள் அவனது குழந்தை நெஞ்சில் நீங்காத துயரத்தை நிரந்தரமாக்கிய இரண்டாம் கட்டங்களப்போ தொடங்கிய 90களின் நடப்போதில் அவனது பிறந்த ஊரையும் அவனது மாவட்டத்தையும் பிணக்காடாக்கியிருந்தது இனவாத சிங்களம். 10,000 மேற்பட்ட சிங்கள படை வீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெட்டியும் குத்தியும் சுட்டும் தமிழுயிர்கள் பலியெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த கொடுமை நிறைந்த நாட்கள். 12/6/1990 அன்று களவாஞ்சிக்குடி விசேட அதிரடி படையினரை சுற்றி வளைத்து விடுதலை புலிகள் தாக்குதல் தொடுத்திருந்தார்கள். எதிரி கிராமங்களை நோக்கி உட்புகுந்து கொண்டிருந்தான். வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவுகள், சொத்துக்கள், உடைமைகள் யாவையும் விட்டுவிட்டு தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியே அயல் கிராமங்களில் அடைக்கிளம்பு கொண்டார்கள். ஊர்கள் அமைதியாகியது. கொலைஞர்கள் தங்கள் முகாம்களுக்குள் போயிருப்பார்கள் என்று நம்பினார்கள் மக்கள். முதல் நாள் பசியோடு ஊரை துறந்தவர்கள் மறுநாள் பசி களைப்போடு தங்கள் வீடுகளை அடைந்தார்கள். ஆனந்தனும் அவனது குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தார்கள். முதல் நாள் சமைத்து வைத்த உணவை ஆனந்தனும் அவனது குடும்பத்தாரும் சாப்பிடத் தொடங்க அங்கே பேரதிர்ச்சி அவர்களை தாக்கியது. ஊரை விட்டு போய்விட்டார்கள் என நம்பி ஊர் வந்தவர்களின் வளவுகளில் ஒளித்திருந்த சிங்கள படைகள் துப்பாக்கி முனையில் அவர்களை சூழ்ந்தார்கள். ஆனந்தனின் குடும்பத்தோடு அயலவர்களையும் சேர்த்து 17 களவாஞ்சிக்குடி முகாமுக்கு அழைத்துச் சென்றார்கள். தங்கள் பாதுகாப்புக்கு அவர்களை தங்கள் முகாமுக்கு அழைத்துச் சென்ற சிங்கள படைகள் அந்த 17 வீட்டுக்கு செல்லுமாறு படித்தார்கள். உயிர் தப்பிய நிம்மதியில் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வெடிச்சத்தங்கள் அவர்களின் நடையின் வேகத்தை தளர்த்தி போட்டது. செல்லும் வழியெங்கும் வெட்டியும் குத்தியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட பிணங்களை எண்ணிக்கொண்டே அவர்கள் வீடுகளை அடைந்தார்கள். அன்று 43 அப்பாவி தமிழர்கள் சிங்கள கொலைகார படைகளால் கொண்டளிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனந்தனின் அமைதியான முகத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள், அவன் கண்ணே பிணங்களாக கிடந்த மனிதர்களின் நினைவுகள் அவனது அமைதியை கொன்றது. எளிவில் கண்ணகி வித்தியாலயத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்தவனின் பாதையை மாற்றி ஆதிக்க சிங்கள வீரர்களின் பலியெடுப்புகள் அவனது கல்வியை தொடர முடியாமல் தடுத்தது. கல்வி பொது தராதர சாதாரண தரத்தோடு கல்வியை நிறுத்திவிட்டு விடுதலை வேண்டிய புனித பாதையில் ஆனந்தன் புலியாகினான். மென்மையான இயல்பும் மிருதுவான சிந்தனையும் கொண்ட ஆனந்தன் பயிற்சிக்கு சென்று பயிற்சி முடித்து ஆயுதமேந்திய போது இருப்பின் இடும்பின் இறுக்கத்தையும் இமயம் வெல்லும் ஒழுக்கத்தையும் லட்சிய உறுதியையும் பெற்றுக் கொண்டுபடி வந்தான். ஒரு போராளியாக களமாடும் புலிவீரனாக பரிணமித்த ஆனந்தன் என்ற அந்த சொந்த பெயரை கொண்ட ரட்நாதரன் என்ற ஆற்றலாளனை விடுதலை புலிகள் இயக்கம் பெற்றுக் கொண்டது. களமாடும் தருணத்தில் நெருப்பின் மையமாக போரிடும் ரட்நாதரனின் திறமையை மருத்துவ பிரிவு உள்வாங்கிக் கொண்டது. மருத்துவ போராளியாக துப்பாக்கியின் இயகையில் மருத்துவ கருவியை தாங்கிக் கொண்டு களங்களில் நின்றார். அவனது முதல் மருத்துவ பணி பூநகரி கூட்டுப்படைத்தளம் மீதான புலிகளின் தாக்குதலின் போது தொடங்கியது. முதல் கள மருத்துவ அனுபவத்திலிருந்தும் அவன் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்தும் தன்னை மேலும் வளர்த்து கொள்ளும் தனது தேடலையும் முயற்சியையும் கைவிடாமல் கடமையை மாறாத செயல்வீராகி நின்றான். 1994 மீண்டும் மட்டக்களப்புக்கு வந்தான். களமாடும் போராளிகளுக்கு மருத்துவனாக மட்டுமன்றி தாயாக தந்தையாக அவர்களின் எண்ணங்களின் செயலாக மாறியிருந்தான். மட்டக்களப்பு கட்டுமுறை முகாமீதான தாக்குதலில் ஜெயந்தன் படையணியின் முதன்மை மருத்துவ போராளியாக கடமையேற்று அவன் செய்த மருத்துவ பணியானது காலத்தால் மறக்காத சாதனை. மருத்துவத்துறை சார்ந்து தனது ஆற்றலை வளர்த்துக் கொள்ள முகமாக மருத்துவத்துறையிலே தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கற்றுக்கொண்டான். கற்ற மருத்துவத்தை களத்தில் செயற்படுத்துகின்ற போது புதிய புதிய அனுபவங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு போராளிக்கும் அவன் தாயாக தந்தையாக மருத்துவனாக மட்டுமன்றி அண்ணனாக தம்பியாக நல்லாசானாக அவன் எடுத்த அவதாரங்கள் பல. எத்தனை கடுமையான ஆபத்து நிறைந்த காயங்களோடு போராளிகள் வந்தாலும் அவர்களை அவனது வார்த்தைகளே உயிர் கொடுத்து அவர்களை இயங்க வைத்துவிடும். அப்படித்தான் அவன் எல்லோர் மனங்களையும் வென்ற மருத்துவ போராளியானான். ரெட்டாதரனின் ஆற்றல் அவதானிக்கப்பட்டு 1994 சந்திரிகா அரசுடனான பேச்சுவார்த்தை காலத்தில் மாவடி முன்மாரிக்கோட்டை மருத்துவ பொறுப்பாளராக நியமனம் பெற்று தனது பணியை தொடர்ந்தான். மருத்துவ போராளியாக போராளிகளுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக செயற்பட்ட ரெட்டாதரன் அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வழிகளை வெளிக்காட்டாமல் சாதனை ஒன்றுக்கான கனவோடு வாழ்ந்த சரித்திரம். அவனது மருத்துவ பொறுப்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் சாண்டோவுடன் தனது கனவுகளையெல்லாம் சொல்லி சொல்லி இலட்சிய நெருப்ப இதயத்தில் மூட்டித் திரிந்த கரும்புலி, கரும்புலியாய் கனவு வளர்த்த புலிவீரன் 1998 ஆடி மாதம் அம்பாறை சென்றடைந்தார். மிகுந்த சவால்கள் நிறைந்த அந்த நாட்களில் சிங்களவர்களாலும் முஸ்லிம்களாலும் பாதிப்பையும் பயத்தையும் சந்தித்த காலம் அது. அத்தனை சிரமங்களையும் அம்பாறையின் ஆறுகளோடும் கடலோடும் போராடி நீரோடும் நிலத்தில் உழவும் எதிரிகளின் அச்சுறுத்தல்களோடும் சோர்ந்து போகாமல் உணவு எடுத்து கொண்டு போய் சக போராளிகளுக்கு உணவளித்து உயிரளித்து களமாடும் போராளிகளோடு தனது மருத்துவ பணியை செய்ய சென்றான் ரெட்னாதரன். அம்பாறை காட்டில் வாழ்ந்த போராளிகளோடு தானும் வாழ்ந்து களமாடி திரும்பும் வீரர்களின் மருத்துவனாகிறான். அம்பாறை மண் சந்தித்த அனைத்து அவலங்களையும் தானும் அனுபவித்து அவலம் தந்தவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கும் நாளின் விடிவுக்காக விழித்திருந்து களமாடிய மருத்துவ புலி ரெட்னாதரன். 1999 மாசி மாதம் சிவமூர்த்தி மேட்டுப் பிரதேசத்தின் மருத்துவனாகி பணிபுரிந்த கடவுள் அவள். திறமைகள் சார்ந்து போராளிகளை வளர்த்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் ஆசானாக பலரை உருவாக்கினான். என்றும் கரணியே நிறைந்த அவனது கவனிப்பில் விழுகின்ற அனைவரையும் ஆற்றல் மிக்கவர்களாக்கிய பெருமைகளையெல்லாம் கொண்ட பெருவிருட்சம் அவன். எல்லோரையும் எளிதில் கவர்ந்துவிடும் அவனது அன்பும் பேச்சும் ஒவ்வொரு போராளியின் மனதிலும் அவனை நிரந்தரமாக்கிறான். அழகான வாகரை மண்ணில் புலிகளின் வரலாறு முக்கியம் வாய்ந்த பெருமைகளையெல்லாம் கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியினால் வாகரையிலே 1990 நடத்தப்பட்ட வாகரை மாநாடு ஒரு வரலாற்றின் சாட்சி. இந்த வாகரை மண்ணில் 22/6/1998 வாகரை சந்தையை தளமாக கொண்டு முகாம் அமைத்துக் கொண்டது வாகரையின் முகாமின் பொறுப்பு அதிகாரிகள் ஒருவனான இரண்டாவது கட்டளை அதிகாரி கர்ணநாயக்கா என்ற சங்கரி என்பவன் அங்கு அதிகாரியாக வந்தார். தனது சண்டை திறனாலோ அல்லது திறமையாலோ அவனுக்கு அதிகாரி பொறுப்பு கிடைக்கவில்லை. கிழக்கில் அவன் தமிழர்கள் மீது நடாத்திய படுகொலைக்கான கௌரவமாகவே பொறுப்பு அதிகாரியாக தகமை உயர்ந்தான் கர்ணநாயக்கா. மட்டக்களப்பு மக்களின் உழைப்பில் விளைந்த பணம் பொருள் பொன் எல்லாவற்றையும் தனது அதிகாரத்தால் பறித்து கொண்டவன் கருணாநாயக்கா. தமிழரின் உழைப்பில் புறப்பட்ட பொன்னையெல்லாம் கொள்ளையடித்த கருணாநாயக்காவுக்கு தமிழர்கள் வைத்த பெயரை சங்கிலி. சங்கிலி வருகிறான் என அறிந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர் சிறியவர் பேதமின்றி காரணி காணும் பீதியை உணர்வார்கள். அத்தனை கொடுமைக்காரனவன் அவன். ஆசைப்படுகின்ற பெண் யாரையும் விட்டு வைத்ததில்லை. தனது ஆயுதத்தின் துணையோடு அவனால் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களின் தொகை கணக்கில் எழுதப்படாதவை. 22/5/1987 அன்று மட்டக்களப்பு தோணிதாண்டமடு பிரதேசத்திலே வயல் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமது வாடிகளில் வேலையின் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உழைப்பின் களைப்பில் உறங்கிய அந்த அப்பா உயிர்களுக்கு சங்கிலியும் அவனோடு 60 மேற்பட்ட சிங்கள படைகளை மிரவோடிரவாக சுற்றி வளைத்தது தெரியாது. அந்த வாடிகளில் உறங்கிய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் யாவரையும் வெட்டி ஒன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கிகளால் சுட்டுக் கொன்றவன் அந்த கர்ணநாயக்கா. அதுபோலவே இரண்டாம் கட்டகளப் போர் ஆரம்பித்து 1990 வந்தாறுமூலை பல்கலைக்கழகத்தில் இருந்த 158 தமிழ் மாணவர்களை கொன்றொழித்த கொலைகாரன், மாவடி ஓடையில் 36 பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்று தின்ற கொடியவன், கல்வினை ஒந்தாச்சி மடம் காயங்கணி பகுதியில் செய்த கொலைகளுக்கும் கொடுமைகளுக்கும் எண்ணிக்கையோ பதிவுகளோ இல்லாத சாட்சியமற்ற படுகொலைகளின் பிரதானி அவன். வாகரை முகாமின் அதிகாரியாக வந்த சங்கிரி அங்குள்ள பெறநோக்கு கூட்டுறவு சங்கத்திலிருந்து பொதுமக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் பொறுப்பையும் தானே முன்னின்று செய்தார். மக்களோடு பழகி போராளிகள் பற்றிய தகவல்களை திரட்டி அவன் செய்த கொலைகளின் இரத்த சாட்சியங்கள் வாகரை மண்ணால் என்றுமே மறக்க முடியாது. எதிரியின் கையோங்கியும் காட்டிக் கொடுப்புகளும் எதிரிக்கு சாதகமாக இருந்தமையால் விடுதலை புலிகளால் அதிகம் அங்கு எதையும் செய்ய முடியாது போனது. ஆனால் சங்கிலியின் கொடுமை தினமும் வாகரை மண் அனுபவித்துக் கொண்டிருந்தது. பெரும் தொல்லையாகவும் கொலைகளை செய்து கொண்டிருந்த சங்கிலியை வாகரையிலிருந்து அழித்தால் மட்டுமே நிம்மதி என்பதை அந்த மண்ணும் மக்களும் உணர்ந்த நேரம் அது. மட்டக்களப்பு அம்பாறை தளபதிகளில் ஒருவரான தளபதி ஜீவன் அவர்களுக்கு கரும்புலி தாக்குதல் ஒன்றை நடத்த கட்டளை கிடைத்தது. சங்கிலியையும் அவனது அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தாக்குதலாக திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலுக்கான ஆலோசனையை தளபதி நாகேஷ் அவர்களிடம் பெற்று இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக செயற்பட்ட தளபதி ரமணன் அவர்களின் ஆலோசனையோடு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேவு புலிவீரர்கள் சங்கிலியை தொடர்ந்து வேவு தரவுகள் சேகரிக்கப்பட்டது. வேவு தரவுகளின் அடிப்படையில் கரும்புலி தாக்குதல் நடத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. நான் நீங்கின கரும்புலிகள் காத்திருந்தார். அவர்கள் போல 6 வருடங்கள் கரும்புலியாகும் கனவோடு ரெட்நாதரனும் காத்திருந்தார். அவனுக்கான இலக்கை அடையும் நாளுக்காக அவன் காத்திருந்த நாட்கள் எல்லாம் அவனது லட்சியத்தின் உறுதியை உரமாக்கி அவனை ஒரு கரும்புலி நெருப்பாகவே வளர்த்தெடுத்திருந்தது. எண்ணு கணக்கென்று கிழக்கு மண்ணின் உயிர்களை கொன்று குவித்த சங்கிலிக்கு சாவை அனுப்பும் நாளை நிர்ணயித்து காத்திருந்தான் கரும்புலி ரெட்நாதரன். 2/8/1999 அன்று தனது இலக்கை அடையும் கனவோடு கதிரவழி வண்டியில் மக்களோடு கலந்தார். அவன் தங்கியிருந்த வீட்டாருக்கு அவன் ஒரு மருத்துவ போராளியாகவே அறிமுகமானான். மேற்படிப்பை மேற்கொள்ளும் போராளியாக அவனை அவர்கள் நினைத்திருந்தார்கள். கதிரவழி மண்ணில் அவன் உறவாகாதவர்களே இல்லாத அளவு அவன் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை அன்பை பெற்றிருந்தான். அந்த ஊரின் விளையாட்டு வீரர்களோடு விளையாடி ஒவ்வொரு நுண்ணிய விடயங்களிலும் அவதானமாக தனது லட்சியத்தை வீச்சாக்கிய நெருப்பு 9/8/1999 அன்று தனது தாக்குதல் இலக்கு நோக்கி பயணிக்க இருந்தார். கரும்புலிகளின் இறுதி நாள், இறுதி பிரியாவிடை, அவர்களது இறுதி ஆசைகள் என அவர்கள் சொல்லிவிட்டும் எழுதிவிட்டும் போகும் கதைகள் 1000 ரெட்நாதரனும் எழுதவும் சொல்லவும் நிறைய வைத்திருந்தார். ஆனால் தனக்கான இலக்கிய அடையும் கவனத்தில் அவன் ஒவ்வொரு கரும்புலிக்குமான திடமும் திறமும் கொண்ட வீரனாக விரைந்தார். போர்ப்பாளர்கள் போராளிகள் சூழவர்களோடு அவன் இறுதி விடைபெறும் நாள் அவனுக்காக கோழிக்கறியும் இடியப்பமும் தயாராக இருந்தது. அவன் 2 இடியப்பங்களை தனது தட்டில் வைத்து சாப்பிடத் தொடங்கினான். அருகில் இருந்த போராளி மேலும் இடியப்பங்களை அவனது கோப்பையில் வைத்தான். இதையும் சாப்பிடு. இல்ல, இது போதும், கனக சாப்பிட்டா ஜக்கர்கட்ட சிரமம் ஆயிரும் என மறத்து இடியப்பங்களை மட்டுமே சாப்பிட்டு முடித்து கையை கழுவினான். இந்த பிரியாவடை நடந்து 2 மாதங்களின் பின்னர் ரெட்நாதரன் தனது லட்சியத்தில் வெற்றி பெற்று உறங்கினான். அந்த 2 மாதங்களும் அவன் உணவை உறக்கத்தை மறந்து செயலாற்றிக் கொண்டிருந்தான். விடுதலை போராளி, ஒரு விடுதலை வீரன் எப்படி வாழ வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் அடையாளமாக வாழ்ந்தவன் ரெட்நாதரன். தனது உணவில் கூட கவனமாக இருந்து உணவை கூட ஒருத்து தனது இலக்கிலும் லட்சியத்திலும் உறுதியோடு இருந்த அந்த கணத்தை மறக்கவா முடியும்? அவனுக்கு மேலும் 2 இடியப்பங்களை கோப்பையில் வைத்த போராளியின் கண்களில் ஈரத்தையும் துயரத்தையும் தந்து போன அவனது நினைவுகளை இன்றும் நினைத்து அவனது லட்சியத்தின் முன்னால் தோற்று போனதை நினைத்துக் கொள்கிறான் அந்த போராளி. 9/8/1999 அன்று விடிகாலை ரெட்நாதரன் தயாராகினான். சங்கிலியும் அவனது படைகளும் அவனது தியாகத்தில் அழியும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது மணித்துளிகள். கதிரவழியில் இருந்து நடந்து சென்று வாகரை அடைந்தான் கரும்புலி ரெட்நாதரன். வாகரையில் அவன் நடாத்த இருந்த தாக்குதலின் இலக்கான முகாமில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் வீடொன்றில் விடியங்கியை அணிந்து காத்திருந்தான். காற்றோட்டம் குறைந்த அந்த அறையில் அவன் காத்திருந்தான். மக்கள் நிவாரணம் பெறுவதற்காக வரத் தொடங்கியிருந்தார்கள். வயிற்று பசியோடு அவன் அந்த குகையில் இலட்சிய பசியை வெல்லும் கனவோடு காத்திருந்தான். நா வறண்டது, தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவனோ நா வறண்டு பசி உடலை வருத்திய போதும் உயிர் குடிக்கும் சங்கிலியின் கதை முடிக்க காத்திருந்தான். காலை 5:15-12:04 வரையும் எதிரியின் பிரதேசத்தினுள் ஒளிந்து கிடந்தான். முகாம் அதிகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கம்பி வேலிகள், தடுப்புகள், மண் அரண்களின எதிரி தனது எல்லையை கடுமையான பாதுகாப்பு வியூகத்தால் காத்து வைத்திருந்தார். முகாமுக்கு செல்லும் பிரதான பாதையிலே பட்டக்கொட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் பிரதான அதிகாரிகள் சந்தித்து கூடும் இடமாகவும் அது அமைந்திருந்தது. நிவாரணப் பொருட்கள் காவி வரும் அந்த பார ஊர்தியை தொடர்ந்து 4 பேருந்துகளிலும் 3 இராணுவ ரக்பண்டிகளிலும் சிங்களப்படைகளின் பாதுகாப்பு கவச வாகனங்களோடு வந்து கொண்டிருந்தது சிங்களப்படைகள். குன்றையில் வந்த சங்கிலி வட்டக்கொட்டிலில் போய் அமர்ந்தான். சங்கிலியின் நடமாட்டத்தை ரெட்நாதரன் அவதானித்தபடி இருந்தான். இலக்கை நெருங்கும் கடைசி மணித்துளிகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. சிங்களப்படைகளின் நடமாட்டம் வளமை போல அதிகரித்தது. மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்வோரும் வரிசையில் நிற்போருமாக பொழுது தனது இயல்பான நாள் போல இயங்கிக் கொண்டிருந்தது. உடலில் வெடி அங்கி பொருத்திய கரும்புலி ரெட்நாதரன் எழுந்தான். ஒரு கையில் உழப்பையில் அரிசியும் கையில் கூப்பன் அட்டையும் கொண்டு நடக்கத் தொடங்கினான். ஏதும் அறியாதவன் போல தானும் ஒரு பொதுமகன் போல சென்றான். அவனை வலியுறுத்திய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் பசியை வெல்ல அரிசி சுமக்கும் மனிதன் போல மாறியிருந்தான். அழகான அந்த முகம், ஆழமான விடுதலையின் பாசம், விடியப் போகும் தேசத்தின் கிழக்கு விடிவெள்ளியாக அவன் நடந்தான். தடைகள் எதுவுமின்றி சங்கிலியையும் அவனது கூட்டத்தையும் அளிக்கும் இலக்கின் தூரம் சில அடிகளில் கைகூடும் அந்த தூரத்தில் இருந்தது. கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த சிங்கள படைகளின் முன்னால் கரும்புரி ரட்நாதரன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒருவன் அவன் மீது சந்தேகம் கொண்டு இடைமறித்தான். எங்கே போகிறாய் என விசாரித்தான். அரிசி அளவு குறைவாக இருக்கிறது, கருணநாயக்கா ஐயாவிடம் காட்டி சொல்லப் போகிறேன் என அவனை தாண்டி நடக்கும் என்றான். அவனில் சந்தேகம் கொண்ட அந்த சிங்கள படையால் அவனை கட்டிப்பிடித்து ரட்நாதரனோ புலிகளின் தாகம் தமிழர் தாயகம் என உறக்கச் சொல்லியபடி வெடித்தார். அத்தனை காலம் கிழக்கில் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வதைகள் செய்த கருணநாயக்காவும் அவனது சகாக்களும் அங்கே அடையாளங்கள் இன்றி அழிந்து போனார்கள். அழிவுகளையும் இழப்புகளையும் சிறுவயது முதலே பார்த்து வளர்ந்த அந்த தாகத்தோடு விடுதலை போராளியாகி களமாடிய வேங்கை மருத்துவ புலியாகி மருத்துவனாகி இறுதியில் கரும்புலியாகும் கனவோடு கரைந்து தன் கனவை நிறைவேற்றி வாகரை மண்ணுக்கு பெரும் தொல்லையாயிருந்த பகைவனையும் அவனது கூட்டத்தையும் அழித்து ரட்நாதரன் கரும்புலி மேஜர் ரட்நாதரனாக வாகரை காற்றோடு கரைந்து போனான். அன்பின் வடிவாய், ஆற்றலின் உருவாய், இலட்சிய பேரொழியாய் இறுதி வரை சுமந்த கனவை நினைவாக்கும் தோழர்களையும் தேச மக்களையும் நம்பி தனது கடமையை முடித்து காற்றான மேஜர் ரட்நாதரனின் கனவுகள் இன்றும் வாகரை மண்ணிலும் அந்த மண்ணின் உயிரிலும் கிடந்தே இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அவனது கனவுகள் நனவாகும். அந்த நம்பிக்கையை ஆயிரக்கணக்கானவர்கள் இதயங்களில் விதைத்துவிட்டு உறங்கி போனான் ஆனந்தன் என்ற மட்டு மண்ணின் மைந்தன் கரும்புலி மேஜர் ரட்நாதரன். கரும்புலி மேஜர் ரட்நாதரனின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
நீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசுதல் இதுவரை மர்மமடா. ஆயில நீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசுதல் இதுவரை மர்மமடா. இருந்தவர் சில பேர் அறிந்தவர் சில பேர் பூவினில் வருமோ பூகம்பம் என விருந்திடும் இந்த புயல்களை எண்ணி வியந்தவர் அறியார் ஆரம்பம். நீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா. போகும் திசைகள் யாவும் இவரின் காலின் கீழே கைகட்டும் வான் மேகம் கூட போகும் தேச புயலை கண்டு வாய் பொத்தும் பூவும் புயிலும் ஆடும் மயிலும் இவரை கண்டால் கை தட்டும் எங்கள் பாச தலைவன் கிளிகள் மட்டும் போகச் சொல்லி நீ கொட்டும். தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசுதல் இதுவரை மர்மமடா. அகைவன் உளமோ இவரின் நினைவில் இரவும் பகலும் பயம் கொள்ளும் இனி தமிழர் உயிரை எவர் தொட்டாலும் அவரின் உயிரை புயல் வெள்ளும். இளமை சுகமோ கனவின் சுமையோ இல்லை இவரோ புதுவெள்ளம் இந்த அழகில் வீசும் தேச புயல்கள் தலைவன் நினைவில் தான் துள்ளும். தாயில மீதில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசுதல் இதுவரை மர்மமடா. எவன் வந்து இனி தமிழீழத்தை கடலையின்றி இனி போவாய். மகனோர் புயலாம் மகளோர் புயலாம் மண்ணே புயலாய் இனி மாறும் இந்து மதங்கள் கூட தேச புயலாம் மாறும் மாறும் கொடியேறும். ஆயில மீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா. ஆயில மீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா. புரிந்தவர் சில பேர் பறந்தவர் சில பேர் பூவினில் வருமோ பூகம்பம் என விரிந்திடும் இந்த புயல்களை எண்ணி வியந்தவர் அறியார் ஆரம்பம். ஆயில மீதினில் தீயிடுவோரின் தலையெடுத்தால் அது தர்மமடா. தேச புயல்கள் பூசன உயிரை வீசிதல் இதுவரை மர்மமடா.